கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கிரேவின் வாஸ்து பற்றிய தெளிவான விளக்கம் என்ற நிகழ்ச்சியில் இதுவரையில் நாம் பார்த்து வந்ததை பற்றிய தொகுப்பு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். வாஸ்து பற்றிய பல்வேறு கருத்துகள் பலரால் கூறப்பட்டு வந்தாலும் வாஸ்து என்பதற்கு சூரியன் மட்டும்தான். இன்றைய இயந்திர உலகத்தில் நாம் எப்போதுமே பிரச்சனைகளோடு வாழ பழகிவிட்டோமே ஒழிய ஆற அமர்ந்து பிரச்சனைகளை தீர்த்து பிரச்சனைகள் இன்றி வாழ இயலாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் நமக்கு இயற்கையின் அடித்தளமாக விளங்கும் விலைமதிப்பில்லா சூரிய சக்தியை நாம் நம் வீட்டில் சரியான முறையில் பயன்படுத்தினாலே நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் என்பதே வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை உண்மை. சூரியனை அடிப்படையாக கொண்டு உயிரற்ற ஜடப் பொருட்களான செங்கல், சிமெண்ட், மணல், கம்பிகள் சரியான விகிதத்தில் கலந்து நிலத்தில் மேல் கட்டடமாக எழுப்பி உயிரோட்டம் கொடுப்பதும் வாஸ்து. வெட்டப்பட்ட மரம் போன்ற வஸ்துக்களை சரியான விகிதத்தில் கலந்து நிலத்தில் மேல் கட்டடமாக எழுப்பி உயிரோட்டம் கொடுப்பதற்கே வாஸ்து எனப்படும். வாஸ்து சாஸ்திரம் அறிவியல் சார்ந்த விஷயமா என்று இந்த கேள்வி வரும் பட்சத்தில் உலகின் தலைசிறந்த விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியலில் எல்லா வினக்களுக்கும் விடை அல்ல என்று கூறியதன் அடிப்படையில் உலகில் உள்ள அனைத்து கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் இரண்டு வகைப்படுத்தலாம். முதல் வகை தர்க்க ரீதியாக எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அனுபவமும் புள்ளியியலும் வச்சு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் வாஸ்து நமக்கு இரண்டாவது வகைப்படும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸும் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரும். இதை சார்ந்து தான் வாஸ்து உண்மைன்றத்தை நிரூபிக்க முடியும். மேலும் வாஸ்து சாஸ்திரம் என்பது இந்து மதம் சார்ந்த ஒன்று என்று இன்றளவில் பலரால் கூறப்பட்டு வருகிறது. உண்மையில் வாஸ்துவை அறிவியல் கண்ணோட்டத்தில் அணுகும் எவரும் அதை மதம் சார்ந்த விஷயமாக கருத மாட்டார்கள். ஆறறிவு கொண்ட மனிதன் சமுதாயத்தில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களையும் தன் பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து பின்னர் அதனை நம்ப வேண்டும். வாஸ்துவில் கூறப்படும் உண்மைகள் அனைத்தும் அறிவியல் சார்ந்து இருக்கின்றது என்ற போது அது எப்படி ஒரு மதம் சார்ந்த விஷயமாக கருதப்படும்? எந்த நிலையிலும் வாஸ்துவில் பணத்திற்காக விற்கப்படும் பரிகார பொருட்களுக்கும் தேவையில்லாமல் செய்யப்படும் பூஜை, மந்திரம், தந்திரம் போன்ற கண்கட்டு வித்தைகளுக்கு என்றுமே வேலையில்லை. எனவே சூரியனை ஆதாரமாகவும் பூமியை இருப்பிடமாகவும் வைத்துள்ள நம் மனித இனம் அனைத்திற்கும் வாஸ்து என்பது அடிப்படையான ஒன்றாகும். இது என்றைக்குமே மதத்தின் கோட்பாட்டுக்குள் வராது. வாஸ்துவுக்கு அடிப்படை நான்கு திசைகளும் நான்கு மூலைகளும் உள்ளன. நான்கு திசைகள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. நான்கு மூலைகள் வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் வடகிழக்கு மூலை. இதை சனி மூலை, ஈசான்ய மூலை என்றும் வழக்கத்தில் கூறுவார்கள். இதை ஆங்கிலத்தில் நார்த் ஈஸ்ட் எனலாம். அடுத்து தெற்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் தென்கிழக்கு மூலையாகும். இதை அக்னி மூலை என்று பழக்கத்தில் சொல்வதுண்டு. இதையே ஆங்கிலத்தில் சவுத் ஈஸ்ட் எனப்படும். மூன்றாவதாக தெற்கும் மேற்கும் சந்திக்கும் இடம் தென்மேற்கு மூலையாகும். இதை பழக்க வழக்கத்தில் நைரிதி மூலை அல்லது கன்னி மூலை என்று கூறுகின்றனர். இதுவே ஆங்கிலத்தில் சவுத் வெஸ்ட் எனப்படும். கடைசியாக வடக்கும் மேற்கும் சந்திக்கும் இடம் வடமேற்கு மூலையாகும். இதை பழக்க வழக்கத்தில் வாயு மூலை என்பார்கள். ஆங்கிலத்தில் நார்த் வெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது என்ற வகையில் நான்கு மூலைகள் உள்ளது. இந்த நான்கு மூலைகளுக்கும் இரண்டு பக்கங்கள் உள்ளன. அவை என்னவென்றால் வடகிழக்கு மூலையில் வடக்கு கிழக்கு என்று இரு பக்கம் உள்ளது. இதில் வடக்கு பக்கத்தை வடகிழக்கு வடக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் நார்த் என்றும் கிழக்கு பக்கத்தை வடகிழக்கு கிழக்கு நார்த் ஈஸ்ட் ஈஸ்டும் என்றும் கூறுவார்கள். தென்கிழக்கு மூலையில் தெற்கு கிழக்கு என்று இரு பக்கம் உள்ளது. இதை தென்கிழக்கு தெற்கு ஆங்கிலத்தில் சவுத் ஈஸ்ட் சவுத், தென்கிழக்கு கிழக்கு சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் என்று இரு பக்கங்கள் உள்ளன. தென்மேற்கு மூலையில் தெற்கு மேற்கு என்று இரண்டு பக்கங்கள் உள்ளன. இவைகளை தென்மேற்கு தெற்கு சவுத் வெஸ்ட் சவுத், தென்மேற்கு மேற்கு சவுத் வெஸ்ட் வெஸ்ட் என்று அழைக்கலாம். இதேபோல வடமேற்கு மூலையில் மேற்கு வடக்கு என்று இரு பக்கங்கள் உள்ளன. இவைகளை வடமேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு வந்து நார்த் வெஸ்ட் வெஸ்ட்னு சொல்கிறோம். வடமேற்கு வடக்கு வந்து நார்த் வெஸ்ட் நார்த் என்று கூறலாம். ஆக ஒரு மூலைக்கு இரண்டு பக்கம் என மொத்தம் எட்டு பக்கங்கள் உள்ளன. இவ்வாறு திசைகளையும் மூலைகளையும் அடிப்படையாக கொண்டு அதற்கு ஏற்றாற்போல வாஸ்துபடி நல்ல முறையில் ஒரு வீடு அல்லது தொழில் நிறுவனமோ கட்டும்போது மனிதனின் வாழ்வு தடமாற்றமோ இல்லாமல் அமையும். வாஸ்துவில் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை விதிகள் 6. 1. ஒரு மனை மற்றும் அதனால் அமைக்கப்படும் கட்டடம் சதுரம் அல்லது செவ்வகமாக இருத்தல் அவசியம். 2. ஒரு கட்டடம் கட்டும்போது தெற்கு மற்றும் மேற்கு பகுதியை விட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் அதிக காலியிடம் இருத்தல் அவசியம். 3. ஒரு இடத்தின் வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் கனமில்லாமலும் தென்மேற்கு பகுதி உயரமாகவும் கனமாகவும் இருத்தல் அவசியமாகிறது. 4. ஒரு இடத்திற்கு அமைக்கப்படும் தலைவாசல் கட்டாயம் உச்சத்தில்தான் இருக்க வேண்டும். 5. உட்புற மற்றும் வெளிப்புற படிக்கட்டுகள் அமைக்கப்படும் நிலையை அறிவது மிக அவசியம். படிக்கட்டு வீட்டுக்கு எங்கே வரணும் எங்கே வரக்கூடாது, அதாவது வீட்டுக்கு உள்ளே வர மாதிரி இருந்தால் அந்த படிக்கட்டு எங்கே வரணும், வீட்டுக்கு வெளியில் வந்தால் அந்த படிக்கட்டுகள் எங்கே வரணும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கடைசியாக அந்த இடத்தின் தெருக்குத்து மற்றும் தெருத்தாக்கம் பற்றி அறிந்து கொள்வது மிக அவசியம். அடுத்ததாக வாஸ்து அடிப்படையில் ஒரு மனையை தேர்வு செய்வது சிறப்பானதாகும். ஒரு மனையை வாங்கும் முன் கவனிக்க வேண்டிய முக்கிய விதிகள் என்னென்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு மனை வாங்கும் முன் அதன் திசையை அறிந்து கொள்வது மிகச்சிறப்பு. கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த மனையை வாங்குவது சிறந்தது, ஏனெனில் கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த மனைகளில் வாஸ்துப்படி வீடு கட்டுவது மிக சுலபம். ஒரு மனை வாங்கும் போது அதன் வடிவம் சதுரம் செவ்வகம் என்று இருத்தல் மிக மிக அவசியம் என்று ஏற்கனவே கூறியுள்ளோம். அப்படி மனை சதுரம் செவ்வகம் என்ற வடிவில் இல்லை என்றால் அதை கட்டிடம் கட்டும் முன் சதுரம் செவ்வகமாக சீர்படுத்துவது மிக முக்கியம். இயற்கையாகவே ஒரு இடத்தில் வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் தென்மேற்கு பகுதி உயர்ந்தும் இருந்தால் அந்த மனையை வாங்குவது மிக சிறப்பானது. மனையின் வடகிழக்கு பகுதியில் இயற்கையாகவே ஏரி பொது குளம் பொது கிணறு இருந்தால் நல்லது. மனையின் தென்மேற்கு பகுதியில் இயற்கையாகவே மலைகள் குன்றுகள் தொலைபேசி கோபுரம் உயர்ந்த மரங்கள் இருந்தால் மிகச்சிறந்தது. அடுத்ததாக மனையில் வாஸ்து விதிப்படி கிணறு ஆழ்துளை கிணறு போர்வெல் அமைக்கும் முறை பற்றி பார்க்கலாம். ஒரு மனை எந்த திசையை பார்த்து இருந்தாலும் அந்த மனையில் கட்டப்படும் ஆழ்துளை கிணறு அல்லது கிணறு வடகிழக்கு பகுதியில் தான் வர வேண்டும். ஒரு இடத்திற்கு பூமி பூஜை செய்தவுடன் ஆழ்துளை கிணறு அல்லது கிணறு தோண்டுவது மிகவும் நல்லது. கிணறு போர்வெல் ஒரு இடத்தில் வடகிழக்கு பகுதியில் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் கட்டிடத்தின் தாய் சுவரையும் மதில் சுவரையும் ஒட்டாமல் அமைக்க வேண்டும். இட் மீன்ஸ் போர்வெல்லும் கிணறும் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் தான் வரணும். வடகிழக்கு கிழக்கு பக்கம் வரலாம், இல்லைனா வடகிழக்கு வடக்கு பக்கம் வரலாம். அப்படி அந்த போர்வெல்லும் அந்த கிணறும் வரும்போது தாய் சுவரையும் காம்பவுண்ட் சுவரையும் ஒட்டாமல் இருக்கணும். கட்டிடத்திற்கு உள்ளே கிணறு போர்வெல் கண்டிப்பாக வரக்கூடாது, அதாவது பில்டிங்குக்கு உள்ள கிணறும் போர்வெல்லும் வரவே கூடாது. மேலும் ஒரு இடத்தின் வடமேற்கு தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் கிணறு போர்வெல் வரக்கூடாது. அடுத்ததாக சம்ப்பு, அதாவது கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி எங்கே வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இன்றைய காலகட்டத்தில் நீரின் பற்றாக்குறை அதிகரிப்பதை அடுத்து ஒரு வீட்டிற்கோ ஒரு தொழிற்சாலைக்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ தங்களது தேவைக்காக கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பது அவசியமான ஒன்றாகிறது. வாஸ்துபடி கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி சம்ப் அமைக்கும் முறை, ஒரு இடத்தின் கீழ்நிலை தொட்டியை வடகிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு கிழக்கு திசையில் அமைத்து கொள்ளலாம். இந்த கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தாய் சுவரையும் மதில் சுவரையும் ஒட்டாமல் அமைக்க வேண்டும். அதாவது தாய் சுவர் என்பது பிளிந்தி பீமுக்கு மேலே கட்டப்படும் சுவர். இந்த சுவருக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் டச் இல்லாமல் இந்த சம்ப்பு அமையணும். அதுபோல அமைக்கப்படும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியினுடைய மேல் பகுதி தரைத்தளத்தோடு சமமாக இருக்க வேண்டும். சம்ப்பு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு இடத்தின் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு இரண்டு பகுதிகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு அல்லது நூல் கட்டி பார்த்தோம்னா நாம் அமைக்கக்கூடிய அந்த சம்ப்பு அந்த கோட்டை தொடக்கூடாது. தவிர இந்த சம்பை தென்மேற்கிலையும் வடமேற்கிலையும் தென்கிழக்கிலையும் கட்டாயம் அமைக்கக்கூடாது. இதன் தொடர்ச்சி நாளைய கிரேவின் வாஸ்து பற்றிய தெளிவான விளக்கம் என்ற பகுதியில் பார்க்கலாம். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு. அங்காள பரமேஸ்வரி திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.